நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் இந்த வார முக்கிய செய்திகள். வாசிப்பவர் ரைசல். ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளி குடியேற்றவாசிகள் குறித்து சர்ச்சையான கருத்தை கூறினார் என்று கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சியான லிபரல் கட்சியை சார்ந்த செனட்டர் ஜெசிண்டா நம்பிஜிம்பா பிரைஸ் எதிர்க்கட்சியின் ஷேடோ மினிஸ்ட்ரி என்று அழைக்கப்படுகின்ற நிழல் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சூசன் லீ அறிவித்தார். இந்திய சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க செனட்டர் பிரைஸ் மறுத்துவிட்ட நிலையில் தாம் இந்திய சமூகத்திடம் மன்னிப்பு கேட்பதாக சூசன் லீ கூறினார்.
May I take this opportunity as leader of the Liberal Party to apologize to all Indian Australians and indeed others who were hurt and distressed by the comments that were made. Comments that I said at the time should not have been made. And may I reaffirm my strong support for all our migrant communities.
அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளரும் வலதுசாரி கருத்து கொண்ட பேச்சாளருமான சார்லி கிர்க் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்காவின் யூட்டா பல்கலைக்கழகத்தில் மாணவர் மத்தியில் அவர் உரை நிகழ்த்தும் போது அடையாளம் கண்டுபிடிக்க இயலாத நபரால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் 22 வயது டைலர் ராபின்சன் என்பவரை பெடரல் காவல்துறை இதுதொடர்பாக கைது செய்துள்ளது. இந்தோனேஷியா நாட்டில் பாலி பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் குறைந்தது 20 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அஞ்சப்படுகிறது. மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் பூர்வீக குடிமக்களின் குகை ஓவியங்களை பாதிக்கிறது என்று கூறி பூர்வீக குடிமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த வூட்சைட் நிறுவனத்தின் எரிவாயு திட்டம் மேலும் 30 ஆண்டுகள் தொடர பெடரல் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனாலும் நார்த் வெஸ்ட் ஷெல்ஃப் என்று அழைக்கப்படுகின்ற இந்த எரிவாயு திட்டம் தொடர தாம் சுமார் 50 நிபந்தனைகளை விதித்திருப்பதாக அரசு கூறுகிறது. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய எரிவாயு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிகழும் 10 மரணங்களில் ஒன்று டிமென்ஷியா சார்ந்தது என்று புதிய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 2023ஆம் ஆண்டில் சுமார் 14,400 பேர் டிமென்ஷியா எனும் மறதி நோயால் உயிரிழந்துள்ளார்கள். நச்சு காளானை சமைத்துக் கொடுத்து 3 பேரை கொன்ற எரின் பேட்டர்சனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. நீதிபதி PL இந்த தீர்ப்பை வழங்கினார்.
Fixing a non-parole period is not to undervalue the horrendous nature of your offending. Your total effective sentence will be life imprisonment, and the period during which you will be ineligible for parole will be a very substantial one.
50 வயதான எரின் 33 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது தனது 88வது வயதில் அவர் பிணையில் சிறையிலிருந்து விடுதலையாவார். நேபாள நாட்டில் அரசுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சுட்டில் 19 பேரும் தொடர்ந்து நடந்த கலவரங்களில் சுமார் 32 பேரும் என்று மொத்தமாக 51 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக அஞ்சப்படுகிறது. இதனையடுத்து பிரதமர் KP ஷாமா ஓலி பதவி விலகினார். ராணுவம் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று நாட்டின் முன்னாள் தலைமை நீதிபதி பெண்மணி 73 வயது சுஷீலா கார்கி புதிய பிரதமராக நேற்று பொறுப்பேற்றார். இன்னும் 6 மாதங்களில் நேபாளத்தில் புதிய தேர்தல் நடைபெற உள்ளது. பிரேசில் நாட்டில் முன்னாள் அதிபர் ஜேர் போல்சனாரோ ராணுவ அதிரடி புரட்சி மூலம் அரசை கைப்பற்ற முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நீதிமன்றம் அவருக்கு 43 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. தற்போது அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காசாவின் போர் நிறுத்தம் தொடர்பாக பேசுவதற்காக கத்தார் நாட்டில் தங்கியிருந்த காசாவின் ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களில் 5 பேர் உயிரிழந்தார்கள். இஸ்ரேல் கத்தாரில் நடத்தியிருக்கும் தாக்குதல் கத்தாரின் இறையாண்மையை மீறும் செயல் என்று கத்தார் இஸ்ரேலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. இஸ்ரேலின் செயல் குறித்து தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்.
I'm not thrilled about the whole situation. It's not a good situation. But I will say this, we want the hostages back, but we are not thrilled about the way that went down today.
சாலமன் ஐலண்ட்ஸ் நாட்டில் நடைபெற்ற பசிபிக் தீவு நாடுகளின் மாநாட்டில் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி கலந்து கொண்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி தொலைபேசி வழியாக உரையாடினார். இந்த தொலைபேசி அழைப்புக்கு பின்னர் ட்ரம்ப் அல்பனீசி குறித்து குறிப்பிடும்போது ஏ குட் மேன் என்று வர்ணித்தார். வர்த்தகம் பாதுகாப்பு தொடர்பாக இருவரும் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது.
இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய இந்த வார முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.